கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்திலே திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை மறுபடியும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். என்னை பொறுத்தவரையில் தகப்பன்மார் என்று நான் சொல்லும் போதே வேத புஸ்தகத்தில் எனக்கு முன்னாக எப்போதும் வந்து நிற்கிற வசனம், ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே பிதாக்களிடத்திலே ஆண்டவர் கொடுத்த வசனம்தான். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 6:6-7 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவார், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். ஆண்டவர் அழகாக சொல்லுவார், இது முதலாவது உன்னுடைய இருதயத்தில் இருக்க கடவுள். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுப்பார். நீங்கள் இதை பார்க்கும்போது இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும். அதை நான் இந்த செய்தியிலும் நான் உங்களுக்கு அதை விளக்குவேன். ஆனால் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன, இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நான் அறிந்து கொள்ள வேண்டும். இதில் ஆண்டவர் சொல்லுகிறதை இன்றைய நாட்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்களேயானால் மிக அருமையான ஒரு வசனம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன், நீ உன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு வழியிலே நடக்கிற போது என்று சொல்லுகிறார். உட்கார்ந்திருக்கிற போது சொல்லுகிறார், ஆனால் நடக்கிற போது என்று சொல்லுகிறார். எப்போதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், சிறு பிள்ளைகளை எல்லா பெற்றோரும் அந்த பிள்ளை நடக்கிற அந்த விதத்துக்கு ஏற்றபடி நடக்க மாட்டோம். சிலர் பார்த்திருக்கீங்களா, நான் கிராமத்திலிருந்து வந்தவன், நான் ஊழியம் செய்ததும் கிராமத்தில், அதனால நான் படித்த நாட்கள்ல பிள்ளைகளை ஆட்டோ வந்து கூட்டிட்டு போகாது, பேரண்ட்ஸ் தான் கொண்டு போய் விடுவாங்க ஸ்கூலுக்கு, இழுத்துட்டு தான் போகணும், அப்படித்தான் போவாங்க. ஆனால் ஆண்டவர் அழகான ஒரு காரியத்தை நமக்கு விளக்குகின்ற, முதலாவது பெற்றோர் பிள்ளைகள் நடக்கிற அந்த அடிச்சுவடு அல்லவிட்டால் அவர்களுடைய ரிதம் எவ்வளவு ஸ்பீடா போறாங்க, அவங்களால எவ்வளவு ஸ்பீடா நடக்க முடியும், அந்த அளவுக்கு நடக்க ஒரு தகப்பன் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். அது கற்றுக்கொள்ளாத வரையிலும் அந்த தகப்பன் தன் பிள்ளையை குறித்து கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். 1 வயது பிள்ளை எப்படி நடக்கும், 2 வயசு பிள்ளை எப்படி நடக்கும், இதை நீங்க பாத்தீங்கன்னா 14 வயது வரையிலும் தான் கஷ்டப்பட்டு நீங்க உங்க பிள்ளைய உங்களுடைய வழியில நடத்தி கொண்டு போக முடியும். நீங்க இப்படி கத்து கொடுத்தீங்கன்னு வச்சுட்டீங்களேன், எப்படின்னா ஏய் எம் வேகத்துக்கு வாடானா 14 வயசுக்கு பிறகு நீங்க அவனுடைய வேகத்துக்கு போகணும், போக முடியாதுன்னு இல்ல போகணும், ஏன்னா நீங்க தான் அடிச்சு ஒதுச்சுதானே கூட்டு போனீங்க. அதே மாதிரி அவன் அந்த நாட்கள் செய்வானே, ஆனால் அது பெற்றோருக்கு மிக கடினமாக இருக்கும். எனவே தான் ஒரு ஆர்டிக்கிள் வாசித்தேன், அது எனக்கு ரொம்ப பல தடவை சொல்லியிருக்கலாம், எனக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. ஒரு வயோதிப தாய் தன்னுடைய மகனோடு வீட்டின் முன் படியில உட்கார்ந்திருக்கிறாங்க. உட்கார்ந்திருக்கும் போது ஒரு பறவை அவிதமாக பறந்து போனது. அப்படி போன போது அம்மா கேட்டாங்களாம் மகனை பார்த்து, மகனே அது என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ மகன் சொன்னானா, பேர்டு அம்மா, அது ஒரு பறவை அப்படின்னு சொன்னானா. ஒரு சில வினாடிக்குள் மறுபடியும் அந்த பறவை இன்னொரு திசையில பறந்திருக்கிறது. அப்போது மறுபடியும் அம்மா கேட்டாங்களாம், மகனே அது என்ன அப்படின்ட்டு. அப்படி அவங்க வந்து 10 தடவைக்கு மேல கேட்டோம்னா மகனுக்கு கோபம் வந்துருச்சு, ஏமா அது பேர்ட், BIRD பேர்டுமா, எத்தனை தடவைமா சொல்றது, உனக்கு புரியலையா என்று கேட்டாங்களாம். அப்பதான் அந்த அம்மா உள்ளுக்கு போனாங்களாம், வீட்டுக்குள்ள போய் ஒரு சின்ன ஒரு டயரி எடுத்துட்டு வந்தாங்களாம், ஒரு பக்கத்தை திருப்பி அந்த தம்பி இடத்துல கொடுத்து வாசிப்பானாங்களாம். அப்ப அதில் அவங்க எழுதியிருக்கிறாங்க, அவனுடைய சிறு வயதுல இதே இடத்துல அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, இதே விதமான ஒரு பறவை பறந்திருக்கிறது. அப்போது அந்த பிள்ளை கேட்டான் அம்மாட்ட, அம்மா அது என்னம்மா அப்படின்னு கேட்டானா. அப்ப அம்மா சொன்னாங்களாம், அது பரவமா அப்படின்னு 23 தடவை கேட்டிருக்கான். இந்த 23 தடவையும் அம்மா சந்தோஷமாக அந்த பிள்ளையிடத்துல அது பரவ அது பரவ அது பரவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு நான் விதைப்பதை ஒரு நாள் நான் அறுத்து ஆக வேண்டும். இன்னைக்கு எம் வேகத்துக்கு என் பிள்ளை வரணும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, பிள்ளையுடைய வேகத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் ஒரு நாளில் என் பிள்ளையின் வேகத்துக்கு நான் போகணும். அன்னைக்கு பிள்ளை இழுத்துட்டு போனாலும் போக முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஏன் ஒரு பெற்றோரால் ஒரு தகப்பனால் வழியில் பிள்ளையை நடத்தி கொண்டு போக ஏன் இன்னைக்கு படிக்கல? எல்லாரும் காமனா சொல்லுவோம், டைம் கிடையாதுங்க, பிஸி அப்படின்னு சொல்லுங்க பாருங்க. ஆனால் ஒரு நாளில் டைம் உங்களுக்கு இருக்கும், ஆனா பிள்ளை இருக்காது, பிள்ளை உங்களோட இருக்காது. அதனால் ஆண்டவர் என்ன அருமையாக சொல்லுகிறார் பாருங்க, உன் பிள்ளையை நீ வழியில் நடத்தி கொண்டு போகும்போது அப்படின்னு சொன்னா, வாடா வாடா சீக்கிரம் வா சீக்கிரம் வா. அந்த பிள்ளை நடப்பதை போன்று நீங்கள் நடத்தி கொண்டு போகும்போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என்னுடைய கற்பனைகளை நீ அவனுக்கு போதிப்பாயாக. அப்படி நீங்கள் போதிப்பீர்களே ஆனால் அந்த பிள்ளை அதை கற்றுக்கொள்ளுவான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், 14 வரையிலும் நீங்கள் இந்த பிள்ளைக்கு பிள்ளையின் வேகத்தை அறிந்து நீங்கள் செயல்படாவிட்டால் 14 பிறகு அவன் மின்னல் வேகத்தில் போவான், உங்களால் முடியாது என்னால் முடியாது. அந்த நாள் நம்முடைய வாழ்வுல ஒரு மிகப்பெரிய துக்கமான ஒரு நாளாக மாறும். அது மாறுவதற்கு முந்தைய தேவன் சொல்லுகிறார் பாருங்க, படுத்துக் கொள்ளும் போது எழுந்திருக்கும் போது. ஒரு பிள்ளையினுடைய அந்த வாழ்க்கையை அறிந்த பெற்றோர் தான் நிச்சயமாக வருங்காலத்துல அந்த பிள்ளைகளால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டோரி. ஒரு தம்பி வந்து ஒரு மிகப்பெரிய காம்பவுண்ட் வால், அதுல ஒரு கேட் இருக்குது, அந்த கேட்டுக்கு பக்கத்துல வந்து நின்றுட்டு அப்படியே உற்று பார்த்துட்டு நிப்பானாம். எதுக்காகன்னா அது ஒரு பெரிய பணக்கார வீடு. அந்த வீட்டில் அவங்க வந்து காஸ்ட்லி டாக் வளர்க்குறாங்க. யாரோ சொல்லி இருக்கிறாங்க இந்த டாக் குட்டி போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தம்பிக்கு அந்த குட்டியை பார்க்கணும், அதுக்காக அவன் வந்து அந்த கேட்டு பக்கத்துல வந்து நின்று அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான். அப்போ வந்து அந்த ஓனர் வந்து என்ன செய்தாங்களான்னா, அந்த கதவை திறந்து விட்டாங்க. ஒரு மதர் பப்பி ஒரு டாக் வந்து முன்னால ஓடி வருது. அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா 6 சின்ன நாய்க்குட்டிகள், ரொம்ப அழகா எல்லாமே நிறைய முடியோட அந்த அம்மாவுக்கு பின்னால ஜாலியா குதிச்சு வருது பாருங்க. அப்ப இந்த தம்பி பயங்கர சந்தோஷமா இருந்தான், சிரிச்சுட்டே இருந்தான். அப்படியே இருக்கும்போதுதான் இன்னொன்னு பார்த்தான் பாருங்க, அது வந்து விழுந்து எழும்பி நடக்க முடியாம இந்த 6 குட்டிகளோட அதனால ஓட முடியல, அதனால அந்த குட்டிகளோட சேர முடியல, அப்பா கூட அந்த தாயோட வர முடியல. அதனால அப்ப சந்தோஷமா இருந்த தம்பியுடைய முகம் அப்படி சோர்ந்து போச்சுதான். அப்ப அப்படி பாக்குறான், பார்க்கும்போது அந்த வீட்டின் அந்த ஓனர் வந்து தம்பியை பார்த்துட்டாரு. பார்க்கும்போது அம்மா போயாச்சு, 6 குட்டி ஓடுது, இந்த ஒரு குட்டி மட்டும் விழுந்து எழும்பி அப்படி கஷ்டப்பட்டு இருக்கு. இதே பார்த்துட்டு இருக்கான் அவன். இதே பார்த்துட்டு இருந்தோடனே அந்த ஓனர் வந்து கேட்டாராம், தம்பி இதெல்லாம் இந்த குட்டியெல்லாம் பிரயோஜனம் இல்லை, ஆனா 6 குட்டி போச்சு பாரு, அதுதான் ஹெல்த்தி, அதுதான் எனர்ஜெட்டிக், இது வந்து இன்னைக்கோ நாளைக்கோ செத்து போகும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஏன் நீ அதை பார்த்துட்டு இருக்கிற, உற்சாகமா போகுதுல இந்த குட்டிகளை பாருன்னு சொன்னாங்களாம். அப்பதான் அந்த தம்பி கேட்டானா, என்ன சொன்னானு சொன்னா, தன்னுடைய குனிந்து தன்னுடைய பேண்ட வசதி காட்டி கொடுக்கிறான், அவனுக்கு கால்கள் கிடையாது, அவனுக்கு செயற்கை கால் வச்சிருக்கான். அப்பதான் அவன் சொன்னான், அந்த குட்டியுடைய கஷ்டம் எனக்கு தெரியும், கேன் ஐ பை இட், நான் அதை வாங்கவான்னு கேட்டானா. அப்பதான் அந்த ஓனர் சொன்னாதான், தம்பி இது பிரயோஜனம் இல்லை தம்பி. அப்பதான் அவன் சொன்னானா, இல்ல அந்த குட்டியை என்னால வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாக்கெட்ல கையை போட்டு கொஞ்சம் காசு இருந்தத எடுத்து அந்த முதலீட்ட கொடுக்கும்போது அவரால் தாங்க முடியல. ஏன் இதை சொல்றேன்னா, உங்க பிள்ளைகளுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறீர்களா? Nobody is perfect. இதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துல அவங்க பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டிருக்கலாம். அதுல நீங்க ஒரு பலனா இருக்கலாம், உங்க பிள்ளை பலவீனமாக இருக்கலாம். ஆனா அந்த பிள்ளையினுடைய பலவீனத்தை அறிந்து அந்த பிள்ளையோடு நீங்கள் நடந்து கொள்ள பழகி இருக்கீங்களா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னு சொன்னா, இஸ்ரவேலே இஸ்ரவேலே, உனக்கு நான் கொடுக்கிற பிள்ளைகளை ஒரு வயசுல எப்படி நடத்தணும், ரெண்டு வயசுல எப்படி நடத்தணும், அதை நீ கற்றுக்கொண்டு நீ நடக்கும்போது உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னா, நான் போதித்தவைகளை நீ போதித்து நடப்பாயானால் நிச்சயமா நீயும் ஆசீர்வதிக்கப்படுவ, உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். இதைத்தான் ஆண்டவர் மோசே இடத்துல ஆண்டவர் சொல்றார். தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருவேளை இது நான் ஆர்டிக்கல் இருந்து எடுத்தது, அதனால உங்களுக்கு தெரியலாம், எனக்கு தெரியாது. இந்த ஃபுட்பால் பிளேயர் பில் கிளாஸ் எனக்கு தெரியாது, நான் கேள்விப்படவில்லை. அவங்க அவரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா, மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபுட்பால் பிளேயர் அமெரிக்காவில். 1964 கிளீவ்லாந்து பிரவுன்ஸ் சாம்பியன்ஷிப் வாங்கின சமயத்துல ஹி வாஸ் அ வெரி குட் பிளேயர் தானே. 4 times pro ball னு போட்டிருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியாது, நான் சும்மா எழுதி வச்சிருக்கேன். அவர் வந்து 14 வயதாக இருந்த சமயம் அவருடைய அப்பா இறந்து போனாங்க. அப்போ வந்து அவர் 14 வயது வரைக்கும் இந்த அப்பா என்ன செய்வாங்களாம், தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு வாங்கலாம், என்ன போகணுமோ எங்க போகணுமோ கூட்டிட்டு போவாங்களாம், அப்படி இருந்திருக்கிறாங்க. 14 வயதுல இந்த அப்பா இறந்த சமயத்துல அவர்கள் தாங்கிக்கிட முடியல. அப்பா அப்படியே அடக்கம் எல்லாம் முடித்துட்டு அவர் ஸ்கூலுக்கு போன சமயம் ஃபுட்பால் கோச்சு கிட்ட சொன்னாங்களா, என்னன்னு சொன்னா, ஹி லாஸ்ட் ஹிஸ் டாட். அப்ப அந்த ஸ்கூல் ஃபுட்பால் கோச் என்ன செய்தாரன்னா, எல்லா நாளும் பிராக்டிஸ் முடிந்த உடனே இந்த தம்பியை வந்து உட்கார வச்சு ஒரு டீ டைம் அந்த தம்பியை கூட்டிட்டு போய் ஒரு காஃபி வாங்கி செட் பண்ணி, நீ எப்படி இருக்கிற, உனக்கு என்ன தேவை. ஒரு ஃபுட்பால் கோச், ஹை ஸ்கூல் ஃபுட்பால் கோச் வந்து இந்த பில் கிளாஸோட பழகி இருக்கிறாங்க. அப்ப இதை வந்து அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கே சொல்ல தெரியாது இல்லையா. 14 வயசுல ஒருவேளை பெற்றுக்கொள்ளுகிற உதவி எப்படிப்பட்டது என்பது 10 ஆண்டு தாண்டிதான் புரிந்து கொள்ள முடியும். அந்த நாளில் இவர்கள் எனக்கு உதவி செய்திருக்காவிட்டால் என்று தோன்ற முடியும். அப்ப ஹீ பிகேம் எ சாம்பியன். அவன் சாம்பியனா மாறின சமயத்துல அவனுடைய மனசுல ஒரு நாள் தோண்டிச்சான், என்னன்னு சொன்னா, என்னை போல எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனா எத்தனை பேருக்கு என்னை போன்று ஒரு கோச் கிடைச்சாங்க, ஒரு தகப்பனுடைய இடத்தை ஃபில் பண்ணி என்னை வளர்த்தின இந்த கோச்சை போல எத்தனை பிள்ளைகளுக்கு, தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு கோச் கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு ஹி ஸ்டார்டட் ரியலி இட் இஸ் அ மினிஸ்ட்ரி. என்ன மினிஸ்ட்ரி என்ன, சாம்பியன்ஸ் ஃபார் லைஃப். அவர் ஆரம்பித்தார் இந்த ஊழியத்தில். நீங்க பாத்தீங்கன்னா அவர் எங்க போய் இவங்களை மீட் பண்ணுவாராம், மோஸ்ட்லி பிரிசன். ஒரு முறை அவர் அவருடைய புத்தகத்தில் எழுதி இருக்கிறார், இந்த ஆர்டிக்கல்ல சொல்லி இருக்கிறாங்க, ஹி டிராவல் 1500 miles. பாத்துடுங்க, நார்த் கேரலினாவில் ஒரு பிரிசனுக்கு போயிருக்கிறாங்க. அங்க போய் 3 தம்பிமார் அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாராம். பேசிக்கொண்டு இருக்கும் போது ஒரு ஃபாதர்ஸ் டே, ஆமா, அவனை ஃபாதர்ஸ் டே ஹி வந்து அந்த 3 பேரை கூப்பிட்டுக்கார வச்சுட்டு, உன்னுடைய அப்பா அங்க, உன்னுடைய அப்பா அங்க கேட்ட சமயத்துல 2 பேருடைய தகப்பன்மார் ஜெயில, ஒரு பிள்ளையினுடைய அப்பா ஜெயில இருந்து அப்பதான் வெளியே வந்திருக்கிறாங்க. அப்பதான் அவர் சொல்லுகிறார், FBI ஒரு சென்சஸ் எடுத்தாங்க. FBI அது யாரை வச்சு எடுத்தாங்கன்னு சொன்னா, இப்ப கழிந்தாண்டு அதற்கு முந்தைய இந்த காலராடோவில் ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு, அது வரையிலும் 17 ஷூட்டிங் இன்சிடென்ட்ஸ் எடுத்து வைத்துக் கொண்டு இதுல பங்கு கொண்டவர்கள் டீனேஜ் பாய் அல்லது யங் பாய். இந்த இவங்களை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த 17 ஷூட்டிங் நடத்தவங்களை வச்சு அவங்க ஒரு ஸ்டடி பண்ணி இருக்கிறாங்க. அந்த ஸ்டடியில நீங்க பாத்தீங்கன்னா காமன் தீம் என்ன தெரியுமா, 17 பேர் இருக்கும். They didn't get a good father. நிறைய பேருக்கு அப்பா இல்ல, இந்த 17 தம்பிமார்ல நிறைய பேருக்கு கிடைச்ச அப்பா அப்யூசிவ், அம்மாவை அப்யூஸ் பண்ணுவாங்க பிசிக்கலா, பிள்ளைகளுக்கு நேரத்தை செலவு செய்ய மாட்டாங்க, பிள்ளைகளிடத்துல அன்பு செலுத்த மாட்டாங்க. இது FBI ஃபவுண்ட் பண்ணது பாத்தீங்க, 17 பிள்ளைகளிடத்துலயும் அவங்க காமனா கண்டுபிடிச்ச தீம் என்னன்னு சொன்னா, அப்பா அப்பாவாக இல்லாதபடியினால், அப்பாவாக இல்லாதபடியினால். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் நமதை அறிந்திருக்கிறோமோ அறியவில்லையோ தெரியவில்லை. ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பங்கு என்னுடைய பங்கு குடும்பத்தில் திருச்சபையில் சமுதாயத்தில் ஒரு பெரிய பங்கு. அது ஒரு தகப்பன் உண்மையோடு தேவனுடைய பலத்தோடு செய்வானே ஆனால் அந்த பிள்ளை முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக காணப்படுவான். எனவே தான் அவருடைய சுதந்திரம் பிள்ளைகள் அதை கர்த்தர் நம்முடைய கருத்திலே கொடுத்திருக்கிறார். இன்னொன்னு ஞாபகத்தில் வச்சிடுங்க, எத்தனை பேர் நம்ம நம்ம பிள்ளைகளை பிளஸ் பண்றோம், ஆசீர்வதிக்கிறோம். நிறைய தடவை நினைக்கிறோம் பாத்துருங்க, என்னன்னு சொன்னா, என்னது வார்த்தையினால சொல்றது, என்னது இருக்குது, எல்லாம் வாங்கி கொடுத்துடலாம், எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கலாம், வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினைப்போம். எல்லாம் வாங்கி கொடுக்கணும் பாத்துட்டீங்க. ஆனா அதே சமயத்துல நீங்க மூன்று தடவை உங்க பிள்ளைகிட்ட ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லுவீங்கன்னா அந்த பிள்ளை அதை மனசுல வச்சுடுவான். என்ன ஆச்சரியம் இல்லைங்களா? மூணு தடவை. இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிற ஒரு காரியம் சம்பிரதாயம் அல்ல, சம்பிரதாயம் அல்ல, அது தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று. கொஞ்சம் நிறைய இருக்குது, ஆபிரகாம் ஆசீர்வதித்ததற்கு நிறைய இருக்குது. ஒன்னு நினைச்சிடுங்களேன், அதை ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, அது என்ன உடைத்தது அதனால சொன்னேன். என்னன்னு சொன்னா, ஏசா யாக்கோபு ஒரே அப்பாவுக்குள்ள பிள்ளைகள் ரெண்டு பேர். நமக்கு தெரியும் யாக்கோபு ஏமாத்தி தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட. நீங்க ஆதியாகமம் 27 அதிகாரம் 30-38 வசனம் வாசித்தீங்கன்னா, 4 ஏசா அழுதுட்டு கேட்பான், அப்பா எனக்கு வேற ஆசீர்வாதம் இல்லையாலும் கேட்பான். அப்பா சொல்லுவாரு, இசாக் சொல்லுவாரு, உன் தம்பி ஒன்று வாங்கிட்டு போயிட்டாண்டா. அப்பா திருப்பி கேட்பான், அப்பா என்ன ஆசீர்வாதீங்க அப்பா, ஒரு ஆசீர்வாதத்தையும் எனக்காக நீங்க வைக்கலையாப்பா, இந்த ஒரே ஆசீர்வாதம் தான் உங்கள்கிட்ட உண்டாப்பா. 4 ஏசா தேம்பி தேம்பி அழுது கேட்டது என்ன தெரியுமா? வார்த்தையை தான் கேட்டான். என்ன கேட்டான்னா, அப்பா என்ன ஆசீர்வதிங்க. புத்திரசுவிகார ஆவியை கேட்கல, புத்திரசுவிகார புத்திரத்தை புத்திர பாகத்தை கேட்கல. அவன் அவன் என்ன கேட்டான், அப்பா பிளஸ் மீ, அப்பா பிளஸ் மீ. ஏசாட்டத்துல நீங்க நிறைய குணாதிசயங்கள் கற்றுக்கொள்ளலாம் பாருங்க. வேதம் யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அதை உயர்த்தினார். அந்த ஏசாட்டத்துல ஒன்னு தெரியுங்களா, யாக்கோப பழி வாங்கத்தக்கதாக யாருடைய மரணத்துக்காக காத்திருந்தான், அப்பா இறக்குறதோட என்ன செய்யக்கூடாது, அப்பாவை நான் அவங்க மனசை என்ன செய்யக்கூடாது, புண்படுத்த கூடாது. அவனுக்கு தெரியும், நான் யாக்கோப இன்னைக்கு ஏதாவது பண்ணினேன்னா என் அப்பாவுக்கு அது வருத்தமா இருக்கும், அதனால நான் பண்ண மாட்டேன். ஒரு நாள் என் அப்பா இறப்பாங்க, இறந்த பிறகு தம்பி என்ன செய்வனா, பழிக்கு பழி வாங்குவேன் அப்படின்றான் இருந்தான். அப்ப பாருங்க, எத்தனை பேர் நம்ம பிளஸ் பண்றோம் நம்ம பிள்ளைகளை, தெரிந்தோ தெரியாமலோ. பிளீஸ் ஆண்டவருடைய நாமத்துல கேட்டுக்கொள்ளுகிறேன், கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை முன்காலத்துல பாத்தீங்கன்னா 10 12 பிள்ளைகள் 18 பிள்ளைகள் வாங்க, இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிள்ளைகள் ஒன்னு அல்லட்ட ரெண்டுக்கு மேல போச்சுன்னா 3, அவ்வளவுதானே இல்லையா? இந்த 3 பிள்ளைகளை அல்லது 2 பிள்ளைகளை அந்த 1 பிள்ளைய கூப்பிட்டு ஒரு அப்பாவால, மகனே உன் ஆண்டு ஒரு ஆசீர்வதிப்பா, ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் அது நம்முடைய பிள்ளை நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றை அவன் இழந்து போக்குறான். ஏசாயாவோ போல, ஏசாவோ போல அழுகிறவங்க பிள்ளைகள், அப்பா என்ன ஆசீர்வதிங்க, பிளஸ் மீ டாட், பிளஸ் மீ. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கரத்தில் பிள்ளைகளை தந்து ஜீவனோடு நம்ம வைத்திருக்கிற போது இதை நீங்களும் நானும் செய்யாமல் இருக்க கூடாது, நாம் அதை கண்டிப்பா செய்யணும். இன்னொன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, நான் சமீபத்தில் பிள்ளைகளோட பேசிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பிள்ளை சொல்லிச்சு, நம்ம சர்ச்சில் உள்ள பிள்ளை சொல்லிச்சது, ஐ ஹவ் பீன் சென்டிங் இமெயில்ஸ் பட் தெர் இஸ் நோ ரிட்டர்ன் இமெயில் ஃப்ரம் தட் பர்டிகுலர் பர்சன். நான் ஹீனோ ஷீனோ சொல்ல விரும்பல, நீங்கள் கெஸ் பண்ணி தொலைக்க விடாது இல்லையா, அதனால. அப்போது இமெயில் வரல அப்படின்னா எனக்கு மனசில் டக்குன்னு தோணுச்சு, அந்த பிள்ளைகளுக்கு சொல்லலைன்னா தோணுச்சு என்னன்னா,
அந்த பிள்ளையுடைய அப்பாவும் என்ன செய்ய மாட்டாரு.
இங்க இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு வர இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணுவீங்களா? இல்ல, சிரிக்கிறதுல ரெண்டு அர்த்தம், ஒன்னு வந்து ஆம், இன்னொன்னு வந்து இல்ல. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, உங்க பிள்ளை ஏன் அதை செய்யறான் தெரியுமா? பிகாஸ் ஆஃப் யூ, பிகாஸ் ஆஃப் யூ. எத்தனை பெற்றோர் இதை ஒத்துக்கொள்ளுவோம்? நோ. பெற்றோர் ஒரு வார்த்தை போய் சொல்லுவோம், எல்லாருக்கும் ஒரு மந்திரம் உண்டு. என்னது? என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தேன்? கஷ்டப்பட்டு வளர்த்தேன். என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தேன்? நல்லபடியா வளர்த்தேன். ஆனா ஆண்டவர் கேட்கறது என்னன்னா, உன் பிள்ளையுடைய லெவல்ல நீ போய் அந்த பிள்ளையோட நடந்ததுண்ட, கர்த்தருடைய வார்த்தை போதித்ததுண்ட, அவங்க ஸ்பீட்ல நீ நடந்ததுண்ட. அதை கேட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி சாப்பிடுவோ உன் பிள்ளை அப்படிதான் சாப்பிடுவாங்க. நீ எதெல்லாம் பழக்கம் கொண்டு அதான் அவங்க சொல்லுவாங்க. பாருங்க, ஈசாக்க போல வேத புஸ்தகத்துல நீங்க ஒரு அருமையான ஒரு தேவ மனிதனை பார்க்க முடியாது. நிறைய தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. ஈசாக்கு ஒரு இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு பெர்ஃபெக்ட் பாத்துடுங்க. ஆபிரகாம போல கூட கிடையாது, ஒரே மனைவியோட அவன் வாழ்ந்தவன். தன் ஆசீர்வாதத்தை ஒரு பிள்ளைக்கு கொடுத்த பிறகு அவனிடத்துல எத்தனை பேர் சொன்னாலும் அவன் என்ன செய்ய மாட்டான, மாத்த மாட்டான். அப்படிப்பட்டவன் ஈசாக்கு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை வேத புஸ்தகத்தின்படி பாத்தீங்கன்னா அவன் ஒரு தடவை பொய் சொல்லுவான். அது காரணம் யாரு? அப்பா பொய் சொன்னாங்க. அதே இடத்துல, அதே ராஜா, அதே ராஜரீகத்துல அவனும் போய் அதே காரியத்துக்கு. இது வந்து ஒரு டெஸ்டிங் மாதிரி. ஆபிரகாம் போய் சொன்னாரு, சரி இவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதே இடத்துல வந்து ஈசாக்குன்னு சொன்னாரு, இவள் என் சகோதரின்னாங்க. ஆபிரகாமும் சாராளை பத்தி என்ன சொன்னாங்க? இவர்கள் சகோதரி அப்படின்னாங்க. ஆபிரகாம் சொல்லுவார், இவர் ரொம்ப அழகா இருக்கிறான். ஈசாக்குன்னு சொல்லுவார், ரெபேக்கா ரொம்ப அழகாக இருக்கிறாள் என்று சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, தகப்பனின் செயலை பின்பற்றுகிற மகன் பாத்துருங்க. இன்னைக்கு நாளைக்கு என் பிள்ளை போய் சொல்றான்னா, Never blame teachers, pastors, Sunday school teachers. Blame yourself. நீங்க போய் சொன்னதை அவன் கண்டுட்டுருக்கான். போன்ல இருந்துட்டு சொல்லுவீங்க இல்லையா, என்னது இன்னைக்கு யாருமே வீட்டில் இல்லை, அல்லட்டா வேலை பிஸி சொல்லுவான் இல்லைங்களா? இதை பிள்ளை பார்த்துருக்கான். ஓகே, அவனுக்குன்னு தெரியுது. அப்ப இது அப்பா செய்யறாங்களா, அப்ப நம்ம செய்யறான்னு தகப்பன் செயலை பிள்ளை பின்பற்றுவான் பார்த்துருங்க. ரெண்டாவது, அடுத்து கவனிங்க, எபேசியர்ல ஒரு அருமையான வசனத்தை பவுல் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, பிதாக்களே நீங்களும் உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கவனிச்சிடுங்க. கோபப்படுத்தாமல் அப்படின்னு சொன்னா இரிட்டேட் பண்ணாதுங்க. உங்களுக்கு தெரியும் என் பிள்ளை எதை விரும்ப மாட்டான், விரும்ப மாட்டாள், அது தெரியும் பாத்துங்க. தெரிஞ்சுட்டு அதுதான் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம்னு சொன்னா இரிட்டேட் பண்ணுவோம். இரிட்டேட் பண்ணிட்டோம்னா அநாய ஆவாங்க. அநாய ஆவாங்கன்னு தான் கோபமா தான் பேசுவாங்க. பவுல் அழகா சொல்றாரு, பெற்றோரே உங்க பிள்ளைகளை என்ன செய்யாதுங்க, கோப படுத்தாதுங்க. ஆனா ரெண்டு காரியத்தை செய்ய தவறா இருந்த, ஒண்ணு என்னது? கர்த்தருக்கேற்ற சிக்ஷை, கர்த்தருக்கேற்ற போதனை, இதை செய்கிறவன் தகப்பன். வசனம் என்ன அழகா சொல்லுது? பிதாக்களே மனைவிகளே சொல்லுதா, தகப்பனே தாயேன்னு சொல்லுதா, என்ன சொல்லுது? பிதாக்களே, ஃபாதர்ஸ், டு நாட் ப்ரொவோக், ஃபாதர்ஸ். அதனால கவனிச்சிருங்க. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு தெரியும் என்ன பண்ண நம்ம பிள்ளை அநாயாவான், அது தெரியும் பாத்துருங்க. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, செய்யாதீங்க. நோ நோ நோ, செய்யாதீங்க. கர்த்தருக்கேற்ற சிக்ஷையில, ஆண்டவருக்கேற்ற போதனையில உங்க பிள்ளைகளை நீங்க வளர்த்துங்க. அப்புறம் பாருங்க, தகப்பனுடைய அன்பை பாருங்களேன், என்ன அருமையான அன்பு பாருங்க. தாவீது ராஜா அவன் செய்த பாவத்தின் நம்பதான் ஆண்டவர் அவனை தண்டனைக்கு ஒப்பு கொடுப்பார். அவன் ஓடுவான். அப்சலோம் இப்ப வந்து தாவீத பிடிக்கிறதுக்காக அவன் நினைக்கிறான். ராஜாவாக அவன் தன்னையே செல்ஃப் டிக்ளேர் பண்ணிட்டு இப்போ தாவீத தேடிட்டு வரான். தாவீதனுடைய ஆட்கள் என்ன செய்தாங்க? அப்சலோம் அவனுடைய தலம் முடி வந்து பயங்கரமா நீளமா இருக்கும். அவன் குதிரையில போவான்னு சொன்னா தாவீத புலம்புவான். புலம்போது என்ன சொல்லுவான் தெரியுமா? அப்சலோம் மாதிரி விரைவாக குதிரையில சொல்லக்கூடியவன் ஒருவனும் இல்லை. அப்படி போன சமயம் இந்த தலைமுடி கர்வாலி மரத்துல சுத்தி அவன் மாட்டினான். அவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அப்போதான் தாவீத ஆட்கள் அவனை கொன்றுவாங்க. அந்த செய்தியை ஒருவன் ஓடி வந்து சொல்லுவான். யார்கிட்டன்னா, தாவீதிட்ட வந்து சொல்லுவான். தாவீத் என்ன கேட்பான் தெரியுமா? யுத்தம் ஜெயித்ததுன்னு சொன்னோன்ன முதல் வார்த்தை அவன் கேட்பான், அப்சலோன் நல்லா இருக்கான்.
வேதத்துல ஒரு வசனம், நீங்க அதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள், அதை ஞாபகத்துல வைக்க சொல்லுகிறேன். ஏன்னா நிறைய தடவை அப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ண மாட்டோம். அதனால உங்களுக்கு சொல்றேன், தாய் மறந்தாலும் அங்க ரொம்ப எல்லாரும் இருக்கிறீங்க இல்ல, டெக்கரேஷன் ஒன்றும் பண்ண போகலையா? ஓகே குட். தாய் மறந்தாலும் அது சொன்னது யாரு?
பிதா.
பிதா அன்பு யார் இடத்துல தான் நீங்க பார்க்க முடியும்னு சொன்னா, அம்மாட்ட கிடையாது, யார்கிட்ட? பிதாக்கள் இடத்துல. பிதாக்கள் யாரு? அப்பா தான். அந்த அதை ஞாபகத்தில் வச்சிருங்க. அந்த இன்டர்பிரிட்டேஷன் இப்படி பண்ணி பாருங்க. அதாவது பிதாவின் அன்பு அது தாயின் அன்பை காட்டலும் இல்லை ஏறப்பட்டது. ஒருவேளை ஒரு பிள்ளை வந்து கணவனை கொல்ல வாரான்னு சொன்னா, எந்த ஒரு தாயும் இருக்கட்டும், எந்த தாயாக இருந்தாலும் முதலாவது அவள் யாருக்கெல்லாம் என்ன சொல்லுவானா, அப்பாவை என்ன செய்யாது, நீ ஒன்னும் பண்ணக்கூடாது. விளங்கிச்சலானா? தாவிது கேட்பான், அப்சல நல்லா இருக்கானு கேட்பான். அப்ப அவங்க சொல்லுவாங்க, அவங்க நினைச்சாங்க தாவீதுக்கு அது நல்ல செய்தின்ட்டு. என்ன சொன்னாங்கன்னா, அப்சலம் மறைந்து போனா அப்படின்னு சொல்லும் போதுதான் தாவீது புலம்புவார். அப்படி அன்ப பாருங்க, தன்னை கொல்ல வந்த மகன் புலம்பு போது சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, அப்சலமே மேல் வீட்டுல போய் அழுகணும், என் மகனே. திரும்ப சொல்றான், என் மகனாகி அப்சலமே, நான் உனக்கு பதிலாக செத்தேன் ஆனால் நலமாயிருக்கும் அப்சலோமே என்று சொல்லி ஆழ்தான். இதான் ஒரு தகப்பனுடைய அன்பு. பார்த்துடுங்க, நான் ஒரு முறை நடத்தின ஒரு அடக்க ஆராதனை ஞாபகத்தில் வருகின்றது. ஒரு 31-32 வயதான ஒரு வாலிபன் பரிதாபமாக இறந்து போனான். அந்த அடக்க ஆராதனை நடத்துகிறேன். அப்போது இந்த குழியினுடைய முகப்பில் நின்று எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இப்போது பெட்டி இறங்க போகுது. அப்போது தகப்பனா எங்க நின்றாருன்னு தெரியாது, ஓடி வந்து அவர் வந்த வேகத்தில் குழிக்குள்ள போயிட்டார். அவர் அழுதார். என்ன சொன்னார், மகனே நான் போயிருக்கணும், நீ இருக்கணும். இது ஒரு தகப்பனுடைய அன்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருடைய பிள்ளைகளும் உங்களுக்கு விசேஷமானவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நேசிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் தந்திருந்தாலும் அதை நீங்க நிச்சயமாக நேசிக்க வேண்டும். பாத்துட்டீங்க, அதனாலதான் ஆண்டவர் பிதாக்களுக்கு ஒரு அருமையான கட்டளை தந்திருக்க. திரும்பவும் நீங்க தான் போதிக்கணும். நிறைய பேர் போதிக்கிறது இப்ப எப்படின்னு சொன்னா, தவற எடுக்காதுங்க, நீங்க தவற எடுக்க விடாது. அதனாலதான் சொல்றேன், ஏன்னா உங்க கடமை நீங்க தான் செய்யணும், நீங்க தான் ஏன் செய்யணும். என்னுடைய கடமைய இன்னொரு ஊழியக்காரர் செய்வார்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னு சொன்ன, என்ன போல ஒரு மூட இந்த உலகத்துல கிடையாது. தேவன் எனக்கு தந்த பிள்ளை, இந்த பிள்ளைக்காக ஜபிப்பது நான், ஊழியக்காரன் ஜபிப்பான், என்னுடைய ஜபத்தை தான் தேவன் கேட்பான். ஆனால் எந்த ஒரு திட்டத்தில் சேர்த்துட்டு பிள்ளைகளை அனாதாக்காதீங்க. அனாதை ஆக்கினீர்கள் ஆனால் ஒரு நாளில் நாமும் அனாதைகளாகும். பிள்ளை கவனியமான என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றது என்னன்னா, இஸ்ரவேல்ல வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க முடியும். யாரும் கை தூக்காதுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க பிள்ளைகளோட உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில நடந்த எத்தனையோ சம்பவங்கள்ல மிகவும் இனிமையான சம்பவங்கள் என்னன்னு சொன்னா, ஃபேமிலியா உட்கார்ந்து என் மகளோட உட்கார்ந்து அவ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி வேதத்தை வாசித்து கற்றுக்கொண்ட நேரங்கள் ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். அது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னா, ப்ளீஸ் டூ தட். பாத்ரூம் எப்படி யூஸ் பண்றோம் சொல்லிக் கொடுக்குறோம், வெளியே போனா என்ன பண்ணணும் சொல்லிக் கொடுக்குறோம், சாப்பிடுறது எப்படி சாப்பிடணும் சொல்லிக் கொடுக்குறோம், வேதத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கல. நீங்க அதெல்லாம் மறந்தாலும் கத்திர பார்த்து கொள்ளுவார். வேதத்தை கற்றுக் கொடுத்தீங்கன்னா, சங்கீதக்காரன் 119 சொல்லுவார், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், எதனால? சோப்பு போட்ட, ஷாம்பு போட்ட, அதெல்லாம் கத்துக் கொடுக்கிறோம். இதை வாங்கி இதை வாங்கி இதை வாங்கினேன்னா தலைமுடி தொழியாதுன்னு சொல்றோம். ஒருத்தங்க என்னட்ட கேட்டாங்க, நீங்க இந்த ஷாம்பு யூஸ் பண்றீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு என்னன்னு கேட்டாங்க தெரியல, ஆமான்னு. அதனால்தான் முடி கொடுத்ததுன்னாங்க, இப்படியே சொன்னாங்க. இதுக்கு சாட்சியும் இருக்கு, சர்ச்சிலேயே இருக்குது சாட்சி. எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, அதெல்லாம் கற்று பார்த்துக்கொள்வார். முடி கொட்டுதான், முடி இருக்குதா, அதெல்லாம் பார்த்துக்கொள்வார். வேதத்தை கற்றுக் கொடுப்பது தேவதூதன் அல்ல, ஒரு தகப்பன், ஒரு தகப்பன். அடுத்து கவனிங்க, ஏலியின் பாவத்தை பாத்தீங்கன்னா கவனிச்சிடுங்க. ஏலி செய்த பாவம் வேதம் வாசிக்காததில்ல, ஜபிக்காததில்ல, பலி செலுத்தாததில்ல. ஏலியின் பாவம் என்ன தெரியுமா? தன் பிள்ளைகளை வேதத்தை கற்றுக் கொடுத்து நடத்தல. அவன் உபச்சாரி இல்ல, வேசித்தனம் பண்ணவன் இல்ல, பொருளாசப்பிடிச்சவன் இல்ல. ஏலி ஒரு நல்ல ஒரு பிரதான ஆசாரியன். அதனால் தன் பிள்ளைகளை போதித்து நடத்த நீங்களும் நானும் சொல்லுவோம்ல இன்னைக்கு வேதத்தை நீ வாஸ்து கொடுத்தமான்னு கேட்டா என்னது இன்னைக்கு எனக்கு அதுக்கு இன்னைக்கு அதுக்கு எனக்கு பலன் இல்லைன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், பரவாயில்ல, ஆண்டவர் பலத்தை தருவார். என்ன கிடையாது? நேரம் கிடையாது. நேரம் தரமாட்டார் ஆண்டவர். ஏன்னா 24 மணி நேரம் தான் எல்லாருக்குமே. அதுல உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்காட்ட அது உங்க பாடு. ஆனால் அதை பாவம் என்று ஆண்டவர் சொல்ற பெரிய ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல், அவன் தன் பிள்ளைகளுக்கு போதிக்காததன் விளைவு என்ன தெரியுமா? அவர்களை குறித்து நீ நியாயாதிபதிகளாக மாற்றினான். ஆனாலும் இந்த பிள்ளைகள் தேவனுக்கு பயந்தவர்களாக அல்ல. அதனுடைய சாபம் என்னன்னு சொன்னா, அதன் நிமித்தமே ஜனங்கள் வந்து சாமுவேல்கிட்ட கேட்டாங்க, எப்பா உன் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படல, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். சாமுவேல் எவ்வளவு நல்ல தீர்க்கதரிசி பாருங்க. ஆனா அவங்க பிள்ளைகள் பொருளாசைக்கு சாய்ந்து நியாயங்களை புரட்டினார்கள். அப்ப உங்க வீடு என் வீடு எவ்வளவு வல்னரபிளா இருக்கணும் பாத்துடுங்க. We have to teach our kids. ஞாபகத்தில் வச்சிருங்க. அப்புறம் கவனிங்க, ஒரு அருமையான தகப்பன். அதுதான் நான் முதல்ல சொன்ன. ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலே உன் பிள்ளைகள் அவங்களோட நீ நடக்கும் போது கர்த்தருடைய வேதத்தை நீ அவங்களுக்கு போதித்திரு. அப்படி நம்ம போதித்தோம்னு சொன்னா, வேத புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒருவர் அதை செய்தார், அவர் தான் யோசுவா. கடைசியில பாருங்களேன், எல்லாத்தையும் இஸ்ரவேல் பாலசின முழுசையும் பங்கிட்டு கொடுக்க சொல்றார். எல்லாத்தையும் பங்கிட்டார். தனக்கென்று அவர் எதையும் கேட்கவில்லை, ஒரு வீடு கூட கேட்கல. எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுத்து விட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல அவர் சொல்லுவார் என்னன்னு சொன்னா, எப்பா உங்களை பத்தி எனக்கு தெரியல, ஏன்னா நம்பிக்கை கிடையாது. கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாததுன்னு தோணா நீங்க யாரையாவது சேவித்துக் கொள்ளுங்க. ஆனால் அவர் தன்னை சொல்லுவார். பாருங்க, அடுத்தவங்களை பத்தி நம்பிக்கை இல்ல, ஆனா தன் குடும்பத்தை பற்றி நம்பிக்கை இருந்தது. யோசுவாவுக்கு என்ன சொல்ற தெரியுமா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எப்பா உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நீ யாரை சேவிப்பியோ தெரியாது. உனக்கு நான் கற்றுக் கொடுத்ததெல்லாம் கற்றுக் கொடுத்தேன். ஆனால் தன் பிள்ளைகளை குறித்து அவர் அறிந்திருந்தார். என் பிள்ளைகள் கர்த்தரை சேவிப்பார்கள், என் மனைவி கர்த்தரை சேவிப்பாள், நான் கர்த்தரை சேவிப்பேன். அருமையாக தமிழில் ஒரு பாட்டுண்டு பாருங்க, அஞ்சாதுரு என் நஞ்சமே என்கிற ஒரு பாட்டுண்டு. ரொம்ப அருமையான பாட்டு. ஒரு கவியை மட்டும் நம்ம சேர்ந்து பாடுவோமா? தாவீதும் யோபும் யோசேப்பும் ஆநேக நீதிமான்களும் உன்னிலும் வேகுவாய் கஸ்தியடைந்தும் பக்தியில் எங்களை நேசிக்கிற எங்களை அன்பு நல்ல ஆண்டவர், எங்கள் பிள்ளைகளை ஐயா அவருடைய வேகத்துக்கு நாங்கள் செல்ல எங்களால் முடியாவிட்டால் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் இழந்து விடுவோம். ஆண்டவர, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க எங்களுக்கு நேரம் இல்லையானால் எங்கள் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைவை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு ரோல் மாடலாக வாழாவிட்டால், எங்கள் பிள்ளைகள் பொய் பேசுகிறார்களானால் நாங்கள் தான் அதற்கு காரணம். ஆண்டவரே, ஒரு தகப்பனுடைய அன்பு ஒரு தாயின் அன்பை காட்டிலும் விசேஷமானது. ஐயா தாவீது சொன்னது போல, அப்சலோமே அப்சலோமே என் மகனே. ஆமா ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் பிதாக்களாக எங்களுக்கு விசேஷமானவர்கள் ஐயா. அவர்களை நாங்கள் நடத்த வேண்டிய வழியிலே நடத்த எங்களை நம்பி எங்களுடைய கரங்களில் இந்த பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன் ஐயா. எங்கள் திருச்சபை தகப்பன்மாரை ஆசீர்வதியும். எதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லாவிட்டாலும் எங்கள் பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு அவளாவிட்டால் அந்த பிள்ளையோடு உட்கார்ந்து மகனே மகளே கர்த்தரே ஆசீர்வதிப்பார். ஐ லவ் யூ. நான் உன்னை நேசிக்கிறேன். என்று சொல்லுவதற்கும் நேரம் இல்லையானால் மிக பரிதாபமான ஒரு நிலைமையில் எங்கள் குடும்பங்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, என் பிள்ளை ஒரு நிமிடத்தில் ஒரு ஃபர்லாங் தான் நடப்பான்னு சொன்னா நானும் அவ்விதமாக நடக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த நேரம் விசேஷமானது. அந்த நேரத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தையை அவனுக்கு நான் போதிக்கலாம் சுவாமி. அதே போல ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்டோம், எங்கள் பிள்ளைகளுக்கு உங்க வசனத்தை நாங்கள் போதிப்போமானால் யோசுவாவை போல ஒரு நாளில் இந்த திருச்சபை தகப்பன்மார் சொல்லுவார்கள், நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த நம்பிக்கையை கர்த்தர் இந்த நாளில் எங்கள் திருச்சபைக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறைகளை மன்னியம் மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்புள்ள பரம பிதாவே, ஆமென்.